நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாய சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, சென்ற முறை வந்து நம்ம ப்ரீ மெரிட்டல் கவுன்சிலிங் கொடுத்திருந்தோம். கல்யாணத்திற்கு முந்தைய சில ஆலோசனைகள் உளவியலாளர் பார்வதி அவர்கள் ரொம்ப அருமையான கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு அது ரிலேட்டடு தான். அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் மாமியார் மருமகள் அந்த உறவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் பேசணுமா அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ நிறைய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையில தான் இருக்குது. மாமியாருக்கும் மருமகனுக்கும் இடையில பிரச்சனை வரப்போறது இல்லை, மாமனாருக்கும் மருமகளுக்கும் வரப்போறது இல்லை. ஆனால் மாமனாருக்கும் மருமகனுக்கும் கொஞ்சம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். என்னைக்கு வந்து நம்ம பிரச்சனை வீட்டிலிருந்து வெளியே வந்ததோ அப்போ கண்டிப்பாக அதுக்கு ஒரு கவுன்சிலிங்னு ஒன்று நம்ம கொடுக்கத்தான் வேணும் இல்லைங்களா? சரி, இதை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாமா? வணக்கம் டாக்டர்.
வணக்கம் மேடம்.
மற்றும் இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை வந்து அந்த காலத்திலருந்தே இருந்துட்டுருக்குது. நம்ம எவ்வளவோ படிச்சிட்டோம், எவ்வளவோ முன்னேறி இருக்கிறோம், எத்தனையோ விஷயங்கள்ல முன்னேறி இருக்கிறோம். மாமியார் மருமகள் பிரச்சனை வந்து இன்னும் தீர்ந்த பாடு இல்லை. அவங்கவுங்க லெவலுக்கு அவங்கவுங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி இதுவும் வந்து வேறுபடுது. சில இது வெளியே வருது, சில இது உள்ளுக்குள்ளேயே புகஞ்சு கருகி போயிருது. என்ன மாதிரி பிரச்சனைகள் உங்ககிட்ட வர்றாங்க? மாமியார் மருமகள் பிரச்சனை வந்து என்ன மாதிரி வர்றாங்க? ஏன்னா இது லேஸ் லேஸா இருந்தா பரவாயில்ல, பெண் வந்து சூசைட் பண்ற அளவுக்கு போகும்போது அது பூதாகரமாயிருது. எல்லா விதத்திலும் எல்லா தரப்பினருக்கும் பார்த்தீங்கன்னா அது சங்கடத்தை ஏற்படுத்திடுது. உயிர் இழப்பு அப்படிங்கறத வந்து தாங்க முடியாத ஒரு இது, உயிரிழப்பு வரைக்கும் இந்த பிரச்சனைகள் கொண்டு விட்டுறது.
அதாவது நம்ம போன வாரம் பார்த்தோம் ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங், அதாவது கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பெண்ணும் அந்த ஆணும் எப்படி வந்து பழகணும் அப்படின்னு பார்த்தோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பெண்கள் வந்து சமீபத்துல எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் வந்து தனியாவே இருந்துக்கிறேன் அப்படின்னு கேக்குறாங்க. நாளைக்கு உனக்கு ஒரு துணை வேண்டாமா அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்த்திக்கிறேன் அப்படின்னு காரணம் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஸோ இந்த பெண்கள் கிட்டலாம் நான் கேட்டேன், எந்தனால கல்யாணம் வேண்டான்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டப்போ, பேசி பேசி கவுன்சிலிங்ல பேசும்போது அவங்க கடைசியா சொன்னது, மாமியார் அப்படிங்கறது ஒரு உறவு வந்து சேருமே அப்படிங்கிற பயத்துலதான் நான் கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையில பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்புன்னு சொல்றோம் இல்லையா, அந்த எதிர்பார்ப்பு தான் பேசிக் ப்ராப்ளம். அந்த எதிர்பார்ப்புனால வர பிரச்சனைகள் தான் பூதாகரமா வெடிச்சு கடைசியில அது தீக்கவே முடியாத அளவுக்கு, அந்த உறவு பிரிஞ்சு போற அளவுக்கு அது ஒரு பிரச்சனையா மாறுது. எதிர்பார்ப்பு, அதுதான் பேசிக் ப்ராப்ளம் மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடுவுல இப்போத்த காலத்துல.
இதுல என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, மாமியார் வந்து வயசுல பெரியவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, அவங்களுக்கும் பொண்ணுங்க இருக்கலாம். தன்னோட மகனோட அன்பை வந்து ஷேர் பண்றதுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கிறா அப்படின்னு நினைக்கணும். மருமகளும் என்ன நினைக்கணும், நம்ம இப்பதான் கல்யாணம் பண்ணி போயிருக்கிறோம், பையனுக்கு ஒரு 27-28 வயசு இருக்கும், அது வரைக்கும் அவங்க அம்மா அரவணைப்புல இருக்கிற பையன், ஒரே நாள்ல தான் கண்ட்ரோல்ல வரணும் அப்படின்ட்டு பொண்ணு எதிர்பார்க்கறா. இந்த ரெண்டு எதிர்பார்ப்பும் வந்து நிறைவேறாத போதுதான், கிளாஷ் ஆகும் போதுதான் பெரிய பிரச்சனையே உருவாகுது.
மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடுவுல எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா, எதிர்பார்ப்பு. அது இல்லாம இன்னொரு ஒரு பெரிய வார்த்தை இருக்கு, என்னன்னு கேட்டீங்கன்னா பொசசிவ்னஸ். அதாவது மாமியார் என்ன நினைக்கிறாங்கன்னா, 28 வருஷம், உதாரணத்துக்கு அந்த ஆணுக்கு 28 வயசுல கல்யாணம் ஆகுதுன்னா, 28 வருஷம் நான் வந்து சொன்ன மாதிரிதான் என் பையன் வளர்ந்துருக்கிறான் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அபிப்பிராயம். அந்த மருமகளுக்கு என்னன்னா, இந்த 28 வயசு பையனுக்காக நான் என் குடும்பம், என் தாய் தந்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்திருக்கிறேன், அதனால நீ உங்களை விட நான் வந்து அதிகமா சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஒரு பெண் நினைக்கிறா, மருமகள் நினைக்கிறாங்க. அதனால ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு கிளாஷ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருது, பொசசிவ்னஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ உதாரணத்துக்கு சமீபத்துல வந்து என்கிட்ட ஒரு கேஸ் வந்திருந்தது. அந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா மருமகளுக்கும் மாமியாருக்கும் தீராத பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, இன்ட்ரெஸ்டிங்கா ரெண்டு பேர்த்துக்கு நடுவுல வந்து இட்லிக்கு தொட்டுக்கிற கெட்டி சட்னி தான் ஒரு பிரச்சனையா இருந்தது. அதாவது மாமியார் வந்து பையன் வந்து தாயோட இருக்கும்போது அவங்க வந்து சிகப்பு மிளகா வச்சுதான் அரைப்பாங்க, ஆனா மருமக வந்து பச்சை மிளகா வச்சு அரைக்கிறாங்க. பையன் வந்து ஒரு நாள் தவறி வந்து அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க, இது மாதிரி அவ சட்னி அரைச்சா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த பிரச்சனை பெருசாகி பெருசாகி டைவர்ஸ் லெவலுக்கு போயிட்டு நின்றுச்சு. அதே மாதிரி இந்த பொசிசிவ்னஸ் வந்து அளவு கடந்து ஒரு சில டைம் போகும். இன்னொரு ஒரு கேஸ்ல பாத்தீங்கன்னா, பையன் வந்து ஆபீஸ்ல இருந்து ஒரு 10 மணிக்கு வந்தான் அப்படின்னா, அந்த தாய் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, அந்த பையன் வந்து ஒரு 11-12 மணி வரைக்கும் உட்காந்து ஆபீஸ்ல நடந்த விஷயங்கள்லாம் அவங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 12 மணி வரைக்கும் அந்த பெண், அந்த மனைவி அப்படிங்கிறவ 12 மணி வரைக்கும் தன் கணவனுக்கு எதிர்பார்ப்புல இருக்கிறாங்க. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, கல்யாணம்னா உட வேண்டிதானே அப்படிங்கிற லெவலுக்கு நினைச்சுக்கிறாங்க. ஸோ கல்யாணம், தன் பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும் போதே, மாமியார் வந்து தன்னுடைய கடமைகள் என்ன அப்படின்னு உணர்ந்து தனக்கு தேவையான கடமைகளை எடுத்துட்டு, மருமகளுக்குன்னு சில ஏரியா இருக்கு, அந்த ஏரியாவை ஒதுக்கி கொடுத்துட்டு, ரெண்டு பேரும் அவங்கவுங்க விஷயத்துல இன்டர்ஃபியர் பண்ணாம இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் உண்மையிலேயே நல்லா இருக்கும். அதே மாதிரி பையனும் மருமகளும் ஃபாரினுக்கு போறாங்க கல்யாணம் ஆன உடனே, ஆனா மாமியார் வந்து இந்தியால இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அங்க பொசசிவ் இன்னும் கூடி போயிடுது. ஒரு நாளைக்கு 4 தடவை நீ போன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் வந்து என்னன்னா, மருமக வந்து உண்மையிலே என் பையனுக்கு நான் சமைச்ச அளவுக்கு சமைச்சு போடுறாங்களா அப்படிங்கிற சந்தேகத்துல, டெய்லி வந்து ஸ்கைப்ல வந்து நீ எனக்கு காமி, நீ என்ன சமைச்சிருக்க அப்படிங்கிற அந்த காமி அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் அந்த மருமகளுக்கு வந்து பயங்கர ப்ரெஷர். என்ன இருந்தாலும் கல்யாணம் ஆகி வரும்போது மாமியாரும் அந்த லெவலுக்கு தான் சமைச்சிருப்பாங்க, போக போக எக்ஸ்பீரியன்ஸ்ல கத்துக்கிறதான். அதே மாதிரி ஒரு தாயுடைய சமையலோட சுவைக்கு வந்து ஈடாகவே முடியாது. எங்க அம்மா வச்ச
மருமகளும் குறைகள் இருந்திருக்கலாம், காலப்போக்கில் நிவர்த்தி பண்ணி ஒரு 25-26 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க எக்ஸ்பர்ட் ஆயிருக்கலாம். ஆனால் பையங்களும் வந்து இது மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ட்டு கம்பேர் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் சொன்னீங்க, ஸ்கைப்பில் வந்து எனக்கு சமையல காமி, என் பையன் என்ன சாப்பிட்றான்னு தெரியணும். அப்புறம் இன்னொன்று பொசசிவ்னஸ், அதுதான் பெரிய பிரச்சனை. மாமியார் என்ன நினைக்கிது, என்னோட பையன் அப்படின்ட்டு அவங்க பொசசிவாக இருக்கிறாங்க. ஒய்ஃப் என்ன நினைக்கிறா, என்னோட புருஷன் அப்படின்ட்டு இவா பொசசிவாக இருக்கிறா. இதை விட ஒரு எல்டஸ்ட் டாக்டர் இன்லாவா போயிட்டான்னு வைங்களேன், அது இன்னும் பிரச்சனையாக இருக்குது.
ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு மருமக இருந்தால் எல்லா எக்ஸ்பெக்டேஷனும் எல்லா எதிர்பார்ப்புகளும் அந்த மருமக மேலே திணிக்கப்படுது. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மாரல் சப்போர்ட், அதாவது இன்னொரு வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு பெண் வந்திருக்கா, அந்த பெண்ணும் ஒரு 26 வயசு வந்து ஒரு வீட்டில் வளர்ந்து அந்த வீட்டோடைய முறைகள் ப்ராக்டிசஸில் வந்து அந்த பெண் இருந்து இப்போ புதுசாக வந்திருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு லீனியன்சி, அதாவது அந்த மாதிரி ஒரு எண்ணம் அந்த மாமியாருக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும். அதே மாதிரி மருமகளும் என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, இத்தனை வருஷ காலம் இந்த மாதிரி ஒரு உறவு அவங்களுக்கு இல்லாதனால இன்னைக்கு திடீர்னு அந்த உறவு வரும்போது என்ன செய்யறது அப்படிங்கிற தடுமாற்றத்துல தான் சில மாமியார்கள் வந்து ரொம்ப விசித்திரமா செயல்படுறாங்க. அந்த ஃபேஸ படிச்சு இந்த காலத்துல பிறந்து வளர்ந்த பெண்களும் உணரணும், ரெண்டு பக்கமும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. இந்த பெரிய மருமகள் இருக்கிற இடத்துல, அதாவது ஒரே மருமகள் அப்படின்னா எல்லாமே அந்த மருமகள் மேல திணிக்கப்படுது. இரண்டு மருமகள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா, பெரிய பிரச்சனை சமீபத்துல என்ன பாத்தீங்கன்னா, மாமியார் வந்து கம்பேர் பண்றது, இவளை விட நீ அது நல்லா பண்ற, அவளை விட நீ இது நல்லா பண்ற அப்படின்னு கம்பேர் பண்றாங்க. மருமகளை கம்பேர் பண்ணா அது பிரச்சனைகள் வந்து பெரிய அளவுல வெடிக்கும். தாம் பெத்த பிள்ளைகளே நம்ம கம்பேர் பண்ணா பெரிய அளவுல வெடிக்கும் போது, ரெண்டு மருமக அப்படின்னா ரெண்டு ஈகோ, அந்த ரெண்டு ஈகோவை வந்து தூண்டி விடுறதுனால அந்த குடும்பம் செதறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த கண்ட்ரோல் மாமியாருக்கு வந்து ரொம்ப முக்கியம். பெரிய மருமக நல்லா புளி குழம்பு வைக்கணும்னா நீ வச்ச குழம்பு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லணும். சின்ன மருமக நல்லா ரசம் வைக்குதுன்னா நீ வச்ச ரசமும் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி பழகிட்டாங்கன்னா அந்த குடும்பம் செதறாம காப்பாத்தலாம். அதே மாதிரி இந்த புளி குழம்பு நல்லா இருக்கா, ரசம் நல்லா இருக்கா, நீ இது வச்சிருந்தேனா இப்படி இருந்திருக்குமோ, நீ அது வச்சிருந்தேனா இப்படி இருந்திருக்குமோங்கிறது இல்லாம ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் சுமூகமா போறது வந்து நல்லது. அதே மாதிரி ரெண்டு மருமகள் அப்படின்னு சொல்லும் போது, ரெண்டு மருமகளும் வேற வேற கல்ச்சர்ல இருந்து வந்திருப்பாங்க, வேற வேற வீட்டுல இருந்து வந்திருப்பாங்க. சோ ஒரு மருமகளோ இன்னொரு மருமகளோட கம்பேர் பண்றது, அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரியான வீட்டுல இருந்து வந்திருக்கு, அந்த வீட்டுல வந்து இவ்வளோ எல்லாம் செய்யறாங்க அந்த பொண்ணுக்கு, உங்க வீட்டுல ஒண்ணுமே செய்யறது இல்ல அப்படின்னு சொல்ற கம்பாரிசனை கண்டிப்பா மாமியார் செய்யவே கூடாது, அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை வரும். அதே மாதிரி இன்னொரு பெரிய இந்த காலத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒவ்வொருத்தருடைய ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், அதாவது பொருளாதாரம். பெரிய மகன் வந்து நல்ல வேலையில இருக்காரு, சம்பாதிக்கிறாரு, சொந்தமா வீடு கட்டிட்டாரு. சின்ன மகன் வந்து இனிமேல் தான் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற கட்டத்துல மருமகளுக்கு வந்து ப்ரெஷர் போடுறது. நீ உன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி வீடு கட்டு, அதான் லோன் கொடுக்கறான்ல, லோன் வாங்கி வீடு கட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அம்மாக்களே தன்னுடைய மகனை வந்து கடனுக்கு ஆளாக்கிடுறாங்க, பெரும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாக்கிடுறாங்க. அதே மாதிரி இல்லாம ஒன்னாலையும் முடியும், பொறுத்து செஞ்சாலும் நல்லா செய்ய, அவசரப்படாத அப்படின்னு ஊக்க வைக்கணும். அதுதான் ஒரு மாமியாரோட பெரிய கடமை. ஆனா இந்த காலத்துல வந்து மாமியாரானதும் நான் தாயா இருந்தேங்கிறத மறந்துட்டு அந்த ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிடறாங்க. இது வந்து பொருளாதாரம். அதே மாதிரி ஒரு வீட்டுல ரெண்டு மகன் இருக்காங்க, ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க, கொண்டு வந்து காசு கொடுக்கறாங்க. பெரிய மகன் 50,000, சின்ன மகன் 40,000. சின்ன மகன் 7,000 ரூபா தான் குடும்பத்துக்கு கொடுப்பாரா இருக்கும், நீ கொடுத்ததும் சந்தோஷம் அப்படின்னு வாங்கி வைக்கிறது இல்லாம ஒரு பாரபட்சம் பாக்குறது, அவன் இவ்வளவு காசு கொடுக்கறான் அப்படிங்கிற, அதுவும் நிறைய குடும்பத்துல இந்த காலத்துல நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து மகன் கிட்ட நேரடியா பேச மாட்டாங்க, மகன் ஆபீஸ் போன பின்னாடி மருமகள் கிட்டதான் அதோடைய விளைவை காட்டுவாங்க. ரெண்டு மருமகளுக்கும் மாமியாருக்கும் ஒத்து போறது என்னன்னா, சில குடும்பத்துல சின்ன மருமகள் வந்து சீக்கிரமா கன்சீவ் ஆயிருவாங்க, ஆனா பெரிய மருமகளுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இந்த காலத்துல வந்து கன்சீவ் ஆகுறது வந்து பல காரணங்கள்னால தள்ளி போகிறதுக்கான, இயற்கையாவே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த நேரங்கள்ல ஒரு மாமியார் வந்து ஒரு மாமியாரா இல்லாம ஒரு தாயா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா பல குடும்பங்கள் செதறாம காப்பாத்திருக்கலாம். இப்போ என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வரவங்க வந்து சமீபத்துல ஒருத்தவங்க வந்தாங்க, பெரிய மருமகளுக்கு வந்து கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆச்சு, ஆனா அவங்களுக்கு குழந்தை இல்ல. சின்ன மருமகளுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு, அவங்க இப்போ கன்சீவா இருக்காங்க. அந்த பெரிய மருமகளுக்கு வந்து அவ்வளவு ஸ்ட்ரெஸ். அதாவது சின்ன மருமகள் வந்து கன்சீவா இருக்காங்க, எல்லாமே நார்மலா தான் இருக்கு, ஆனா சின்ன மருமகளை டைனிங் டேபிள்ல கூப்பிட்டு உட்கார வச்சு பெரிய மருமகள் முன்னாடியே பழங்கள் வாங்கிட்டு வந்து அதை கட் பண்ணி கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லி, ஆனா இதெல்லாம் செய்யும் போது பெரிய மருமகள் கிட்ட இதை கழுவிட்டு வா, கட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்றதும், பெரிய மருமகளை எல்லா வேலையும் செய்ய சொல்லி சின்ன மருமகளை வந்து நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றதும், அந்த பெரிய மருமகளுக்கு ரொம்பவே ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமை. அவங்களால அதை வெளியே சொல்லவும் முடியல. அதனால அவங்களே வாய விட்டு சொல்லிட்டாங்க, நான் எத்தனையோ டாக்டரை பார்த்தேன், எனக்கு வந்து இன்னும் எதுவும் சரி வரல, நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மாமியார் கிட்ட ஓனு மனசு விட்டு அழுதாங்களாமா. இந்த மாதிரி ஒரு பாரபட்சம் பாக்குறதே அவங்க வந்து கன்சீவ் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு பெரிய கான்ட்ரிபியூட்டரா இருந்தது, அதாவது ஒரு பெரிய விஷயமாக இருந்தது, தடையாக இருந்தது. சோ இந்த மாதிரி செய்யாம நமக்கு ரெண்டு மகள் இருந்து ரெண்டு மகளுக்கு இந்த நிலைமை இருந்தா நம்ம எப்படி செய்வோமோ அந்த மாதிரி ஒரு மாமியார் ஒரு தாயாக இருந்தாங்கன்னா சுமூகமா இருக்கும் அந்த குடும்பம்.
சரியா சொன்னீங்க, மாமியாருங்கிறவங்க வந்து தாயா பாவிச்சாங்கன்னா குடும்பங்கள் சிதறாம இருக்கிறதுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பா இருக்கும். அப்புறம் டாக்டர் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மாமியார் மருமகள் ரெண்டு பேரும் வேலைக்கு போற இடத்துல அதுவும் இன்னும் பிரச்சனையா இருக்குது. இப்ப தன்னோட மக வேலைக்கு போயிட்டு வரும்போது இவங்க காஃபி போட்டு கொடுக்கலாம், அல்லது மக வந்து ரெஸ்ட் எடுக்கும்போது சரி கொஞ்ச நேரம் கழிச்சு காஃபி வச்சுதா அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த மாதிரி சமயத்துல மாமியார் மருமகளை படுத்துறது, மருமகள் மாமியாரை படுத்துறது, இதை பத்தி சொல்லுங்களேன்.
இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா இப்போத்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே வேலைக்கு போறாங்க, ஏன்னா கமிட்மெண்ட்ஸ் அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. ஒரு வீடு, காரு, குழந்தைங்களை வந்து ஒரு நல்ல ஸ்கூல்ல போடணும் அப்படிங்கிற அடிப்படை தேவைகளுக்காக எல்லாருமே போக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொன்னேன் ஒரு வீட்டுல ரெண்டு மருமகள் 3 மருமகள் இருந்தா மாமியார் எந்த மாதிரி இருக்கணும்னு. இன்னும் சில வீடுகள்ல வந்து இன்னும் வேற மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். எந்த வீட்டுல வந்து மகள் மருமகள் இருக்காங்களோ, அதாவது மாமியாருக்கு வந்து பெண் இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா நாத்தனாரும் அண்ணியும் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. என் மக பாரு எப்படி வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்யறா, என் மக மாவாட்டினா இட்லி அப்படி வரும் அப்படின்னு சொல்லி மருமக கிட்ட சொல்றது. சோ இந்த மாதிரி கம்பேர் பண்றதுனால எப்போதுமே பெண்களுடைய சைக்காலஜிலேயே சொல்லப்பட்டது என்னன்னா ரெண்டு பெண்களுக்கு வந்து கம்பேர் பண்றது வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா பெண்களுடைய திறமைகள் வேற வேற மாதிரி. சோ உனக்கு இந்த திறமையா நான் உன்னை பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி பாராட்டி பழகிட்டாங்கன்னு சொன்னா வயசான காலத்துல இவங்களுடைய காலமும் நிம்மதியாக கழியும் மருமகள் கிட்ட. என்னதான் மகள் இருந்தாலும் கடைசி காலத்துல மருமகள் பாத்துக்கணும் அப்படிங்கிற நிலைமை வரும்போது எப்பவுமே ஒருத்தர் மேல நமக்கு ஆசை இருந்தாதான் பாத்துக்கணும்னு தூண்டும். நிறைய பேர் வந்து இன்னைக்கு ஓல்ட் ஏஜ் ஹோம்லயோ அங்கேயோ இங்கேயோ இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா சில பல காரணத்தை அங்க இருக்கலாம். ஆனா இன்னும் சில பேர் என்கிட்ட மனசு விட்டு பேசினவங்க சொல்லிருக்காங்க, நான் அன்னைக்கே என் மருமகளோட சுமூகமா இருந்திருந்தேன்னா எனக்கு இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது அப்படின்னு உணர்றாங்க. ஒரு தடவை அந்த உறவு வந்து ஒரு மாதிரி விரிசல் வந்துருச்சுன்னு சொன்னாக்கா அதை திரும்ப ஒட்ட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். சோ அதை அவங்க வந்து உணரணும். அதே மாதிரி நீங்க கேட்டீங்க ஒரு கேள்வி, ஃபைனான்சியலி மருமக ஆபீஸ்ல இருந்து வந்தா மாமியார் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு. இது ஒரு நல்ல கேள்வி. ஒண்ணும் இல்ல, பெரிய லெவல்ல பேசி பழகி அவங்க ஆபீஸ்ல நடந்ததெல்லாம் வந்து நமக்கு ஒப்பிக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இல்லாம அந்த மருமகள் ஆபீஸ்ல இருந்து வந்ததும் கலைச்சு போய் பேக் வைக்கும் போதும் ஒரு டீ போட்டு கொடுத்தாலே போதும், அந்த மருமகள் வந்து அந்த நன்றியை என்னைக்குமே மறக்க மாட்டான். இந்த மாதிரி சின்ன சின்ன செயல்கள் வந்து அந்த உறவு வந்து மேம்படுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி மாமியார் மருமகள் வந்து ஏதாவது வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா சில பெண்களுக்கு அந்த குணமும் உண்டு. ஏதாவது வாங்கிட்டு வராங்க, ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படின்னா தன்னுடைய ரூம்குள்ளார போய் உக்காந்துட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாம குடும்பத்தோட பகிர்ந்து சாப்பிட்ற அளவு, ஒரு வீட்டுல நாலு பேர் இருக்காங்கன்னா ஒரு கிலோ வாங்கிட்டு வாங்க, எல்லாத்தையும் அறுத்து எல்லாரும் டைனிங் டேபிள்ல உட்காந்து பகிர்ந்து சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த குடும்பம் ரொம்ப செழிப்பா இருக்கும். அந்த மாதிரி குடும்பமும் எங்க கிட்ட வரது உண்டு. அதாவது நல்ல விஷயமா பேசறதுக்காக வருவாங்க. ஒருத்தங்க பேங்க்ல வேலையா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இரண்டு மகன்கள், சின்ன குழந்தைகள். மாமியார் தான் பகல் ஃபுல்லா அந்த குழந்தைங்களை பாத்துக்கிறாங்க. அவங்க வரும்போது இந்த ரெண்டு பசங்க போன் பண்ணி, அம்மா எனக்கு வந்து சில்லி காளான் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து மூணு சில்லி காளான் வாங்கிட்டு வருவாங்க. அதாவது ரெண்டு மகனுக்கும் இன்னொரு சில்லி காளான் வந்து மாமியாரும் மருமகளும் அப்படிங்கறது இல்லாம என் மருமகள் ஆபீஸ்க்கு நீட்டாக போனான், அந்த மருமகன் நல்ல சாரி கட்டிட்டு வெளியில போகும்போது உங்களுக்கு தான் பெருமை, மாமியாருக்கு தான் பெருமை, என் மருமகன் நல்லா போறா, அழகா போறா, நாலு பேர் உங்க மருமகன் நல்லா கிளீனா போறா அப்படிங்கிற லெவலுக்கு பேசணும் அப்படிங்கறத நீங்க நினைக்கணும். அதே மாதிரி சமைச்சு வச்சீங்க அப்படின்னு சொன்னாக்கா வந்தா தட்டு வைக்கிட்டான்னு கேட்டாலே போதும், நீங்க சாப்பாடு கூட பரிமாறணுங்கிறது கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன செயல்கள் வந்து உண்மையிலே உங்களோட உறவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக்கும்.
சுவாரஸ்யமா சொன்னீங்க, ஒரு இடத்துல சில்லி குடும்பத்தை பிரிச்சிருக்குது, அதாவது கிரீன் சில்லி சட்னினால, இன்னொரு இடத்துல சில்லி குடும்பத்தை ஒன்னா சேர்க்குது சில்லி காளான்னால. அதாவது இந்த விட்டு கொடுத்தல் அப்படிங்கறது வந்து மாமியார்கிட்டயும் இருக்கணும், மருமகள்கிட்டயும் இருக்கணும். சில இடங்கள்ல என்ன பண்றாங்க மாமியார் பாத்தீங்கன்னா, மருமகள் மேலுள்ள கோபத்தை வந்து பேர குழந்தைகள்கிட்ட சொல்லுவாங்க, உங்க அம்மா இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அப்படின்ட்டு. இப்ப குழந்தைகள் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாது அவங்களுக்கு. அம்மாவை பத்தி சொல்லும் போது அவங்களுக்கு அந்த ஒரு மென்டல் ட்ராமா, அம்மா கிட்ட கேட்கவும் முடியாது, பாட்டி சொல்றத தட்டவும் முடியாது. இது ஒரு கொடுமையான செயல்.
சமீபத்துல அது நிறைய நடந்திருக்கு, நீங்க சொல்றது உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா, வேலைக்கு போற மருமகள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, பொதுவா ஸ்கூல் வந்து ஒரு மூணு நாலு மணிக்கு விடும் போது அந்த குழந்தை ஸ்கூல்ல இருந்து வந்துச்சு அப்படின்னா மாமியார் பாத்துக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன பண்றாங்க, டெய்லி அந்த பெண் வந்து வேலையில இருந்து லேட்டா தான் வரா, அல்லது காலையில ஏதாவது நடந்திருக்கும், போன வாரம் ஏதாவது நடந்திருக்கும், மாமியாரும் மருமகளும் பேசி தீர்த்துக்காம அந்த விஷயத்த பேர பிள்ளைங்க வரைக்கும் கொண்டு போறாங்க. கொண்டு போய் என்ன செய்யறாங்க, உங்க அம்மா இந்த மாதிரி பண்ணிட்டா, உங்க அம்மா பெரியவங்களை மதிக்கிறது இல்ல, உங்க அம்மா இப்படி, உங்க அம்மா அப்படி அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தைக்கு வந்து அந்த தாய் மேல ஒரு வெறுப்பு வருது. அப்படி இல்லாம எப்போதுமே பேர பிள்ளைங்க கிட்ட தன்னுடைய மருமகளை விட்டு கொடுக்காம பேசணும். ஏன்னா அதுதான் ஒரு நல்ல பாட்டிக்கு அழகு. அப்படி இருக்கும் போதுதான் நாளைக்கு அந்த பேர குழந்தைங்க அவங்க தாய் தந்தையை நல்லா பாத்துக்கும். இதனால நீங்க அவங்களுக்கு வந்து ஒரு நல்லதா சொல்லி கொடுக்குறீங்க. இப்போ சமீபத்துல என்கிட்ட ஒருத்தங்க அவங்க பையனை கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அந்த பையன் ரொம்ப பிடிவாதம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ரெண்டு கேஸ் சொல்றேனே, ரொம்ப பிடிவாதம். சுவாரஸ்யமான கேஸ். அவங்க ஒரு பெரிய வீடு கட்டியிருக்கிறாங்க. அந்த வீடு வந்து நாலு ரூம் வச்சு, நாலு ரூம்லயும் ஏசி மாட்டி ஸ்விம்மிங் பூல் எல்லாம் வச்சு ரொம்ப அழகா தோட்டத்துக்கு நடுவில் ஒரு வீடு கட்டியிருக்காங்க. அந்த பையன் சொன்ன பேச்சு கேட்கறதுல புடிவாதம் கூட்டிட்டு வந்தாங்க. நான் கேட்டேன், ஏன் தம்பி இப்படி புடிவாதம் பிடிக்கிற அப்படின்னு கேட்டப்போ அந்த பையன் வந்து சொல்றான், எங்க வீட்டுல நிறைய ரூம் கட்டியிருக்காங்க டாக்டர், ஆனா வந்து எங்க அம்மா வந்து எங்க அப்பத்தாவும் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னான். சோ எதுனால அப்படின்னு கேட்டப்போ, அது எனக்கு தெரியல, ஆனா எங்க அப்பத்தா பாவம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து திட்டும் போது அந்த பையன்கிட்ட, நீ கட்டும் போது அவங்க அப்பத்தாவை கொண்டு வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்களாம். வெளியில இருந்து வந்தவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, உங்க அப்பா பாரு எப்படி பெருசா வீடு கட்டியிருக்காரு, நாளைக்கு நீயும் சம்பாரிச்சு இதே மாதிரி ஒண்ணு கட்டுவியா அப்படின்னு கேட்கும்போது, கட்டுவேன், ஆனா எங்க அப்பத்தாவை தான் கொண்டு வச்சுக்குவேன்னு அந்த சின்ன பையன் சொல்லிட்டான். அப்போ எல்லாரும் வந்து, பரவாயில்லையே அப்போ உங்க அம்மா அப்படின்னு சொன்ன, எங்க அம்மா எங்க அப்பத்தா வைக்கலல்ல, அப்புறம் நான் ஏன் எங்க அம்மா வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் கேட்டான். இதனால ஒரு தாய் தந்தை தன்னுடைய குழந்தைக்கு சொல்லி கொடுக்கறது, பெரியவங்களை அரவணைச்சு உன் கூட வச்சுக்கோ அப்படிங்கிற பாடம் இல்லாம ஒதுக்கி வை அப்படின்னு சொல்றது அந்த பையனுக்கு வந்து பெரிய பிரச்சனையா இருந்திருக்கு. இருக்கு. கடைசியில கேட்டு பார்த்தா பாட்டி வந்து வீட்டுக்கு வந்த அப்புறம் அந்த பையன் நல்ல முறையில அடங்கிட்டான். நல்ல விஷயங்கள் அந்த பாட்டி கற்றுக் கொடுக்கறதும், அந்த குழந்தை ஸ்கூல்ல இருந்து வரதும், அதுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுக்கறதும், சாப்பிட வைக்கிறதும், அந்த பையன் நல்லா இருந்துட்டான். இன்னொரு வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அம்மா வந்து ஆஃபீஸ்க்கு போகும்போது பாட்டி வீட்டில் விட்டுட்டு போவாங்க, தன்னுடைய மாமியார் வீட்டில் விட்டுட்டு போவாங்க. ஈவினிங் அந்த பையன் வேனில் வந்து மாமியார் பாட்டி வீட்டில் தான் இறங்கிக்குவான், அவங்க அப்பாவுடைய அம்மா வீட்டில். அங்கே வந்து இறங்கும்போது அவங்க பாட்டி காலையிலேயே அவங்க அம்மா விட்டுட்டு போயிட்டா, இனி இப்போ வருவாளோ அப்படின்னு சொல்லி, எனக்கு இருக்கிற வேலை பத்தாதுன்னு உன்னே வேற பார்த்துக்கணும், உங்கள் அம்மா அன்னையிலேருந்து இப்படித்தான், நான் கேட்டதெல்லாம் அவள் செஞ்சதே கிடையாது, அவளுக்கு பணம் தான் முக்கியம், பதவி தான் முக்கியம், உறவு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால கொஞ்ச நாள் போக்கில் வந்து அந்த பையன் அவங்க அம்மா வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ அந்த பையன் அந்த அம்மா கிட்ட பேசுகிற அந்த பேச்சு மாறி போயிடுச்சு, குணம் மாறி போயிடுச்சு. ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த பையன் பேசவே இல்லை அவங்க அம்மாட்ட. என்னன்னு கேட்டதுக்கு, நீ எங்க பாட்டிய சரியா பாத்துக்கல, நீ வந்து ஒரு நல்ல அம்மா கிடையாது அப்படின்னு சொன்னது அந்த அம்மாக்கு வந்து ஒரு விரக்தியில அவங்க தற்கொலை முயற்சி வரைக்கும் போயிட்டாங்க. சோ ஒரு குடும்பம் வந்து ஆகிறதும் அழியறதுனாலும் ஒரு பெண்ணாலதான் அன்னைக்கு சரியா தான் சொல்லியிருக்காங்க.
மருமகளை பத்தி பேர குழந்தைகள்கிட்ட சொல்றதும் இருக்குது, தன்னோட குழந்தைகள்கிட்டயே மாமியார் மாமனரை பத்தி குறை சொல்ற மருமகளும் இருக்கதான் செய்யறாங்க. இது என்னன்னா, மாமியார் வந்து மருமகளை மகளா ஏத்துக்கணும், மருமகளும் மாமியார தாயா ஏத்துக்கணும்.
நீங்க சொல்றது உண்மை. நான் எப்படி சொன்னேனோ, மாமியார் வந்து தன்னுடைய பேர குழந்தைங்க கிட்ட தன்னோட மருமகள், அதாவது அவங்களுடைய தாயை பத்தி தவறா பேசக்கூடாதுன்னு, அதே மாதிரி அந்த தாயும் தன்னுடைய குழந்தைகள் கிட்ட பெரியவங்களை பத்தி தவறா சொல்லக்கூடாது. அவங்க அரவணைச்சாதான் நாளைக்கு அவங்கள அரவணைப்பான் அந்த பையன். நீங்க வந்து இந்த மாதிரி செய்யறதுனால அந்த பையனுக்கு ஒரு தப்பான பாடம் புகுத்துறீங்க அப்படிங்கறது எப்பவும் மனசுல வச்சிருக்கணும். ஒரு தாய் என்ன சொல்றாலோ அதுதான் அந்த குழந்தைக்கு சீக்கிரம் ஏறும், ஒரு டீச்சரை விட. அதனாலதான் அந்த வரிசையிலேயே மாதா பிதா குரு தெய்வம்னு தான் சொல்லியிருக்காங்க. சோ மாதா தான் முதல் ஆசிரியை, அந்த தாய் என்ன சொல்றாலோ அதுதான் அந்த குழந்தை சீக்கிரம் படிச்சுக்கும். சோ இந்த மாதிரி பேசுறதுனால கெட்டது, மத்தவங்களை பத்தி பேசுறதுனால முதியோர்களை வந்து அரவணைக்கிற அந்த ஒரு மனப்பக்குவத்தை குழந்தைகளுக்கு ஏற்படுத்தாதனால உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் நீங்க சந்திக்கிறீங்களோ, உங்க மகளும் பின்னாடி அந்த புகுந்த வீட்டுல அந்த பிரச்சனையை தான் சந்திப்பா. நம்ம வந்து பல விஷயங்கள் பார்த்தோம். இதுல வந்து ஃபைனலா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எப்படின்னா, கல்யாணம் அப்படிங்கிறது வந்து இரண்டு குடும்பத்தினருக்குமே ஒரு பெரிய மாற்றம், பெண் எடுத்தவங்களுக்கும் அது ஒரு பெரிய மாற்றம், பெண் கொடுத்தவங்களுக்கும் அது ஒரு பெரிய மாற்றம். எப்படி வந்து ஒரு மருமகள் மாமியாரை அரவணைத்து போகணும் அப்படின்னு சொன்னேனோ, அதே மாதிரி ஒரு மகனும் தன் மாமியாரை அரவணைத்து போகணும். நிறைய குடும்பங்கள்ல அது நடக்கிறது இல்லை. அப்ப அந்த மருமகள் வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க வீட்டுக்காரர்கிட்ட, நீங்க எங்க அம்மா கிட்ட பேசுறீங்களா, பழகிறீங்களா, செய்யறீங்களா, அந்த மாதிரி தான் நானும் அப்படிங்கிற மாதிரி. சோ ரெண்டு குடும்பத்தினரும் பேசி சுமூகமா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா பாதி பிரச்சனைகள் தீர்க்கலாம். இன்னொரு சமீபத்துல இருக்கிற முக்கியமான விஷயங்கள் பாத்தீங்கன்னா, பையன் மருமகள் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பிரைவசி, அதாவது அவங்களுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கப்பட்டு அந்த நேரத்தை அவங்க எப்படி செலவு பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து ஒரு தாய் அக்செப்ட் பண்ணிக்கணும். சில இடத்துல வந்து ஒரு சனி ஞாயிறு லீவ் கிடைக்கும் போது ஒரு ஊட்டி கொடைக்கானல் போகணும்னு ஆசைப்படுவாங்க, அல்லது ஒரு சினிமா போகணும்னு ஆசைப்படுவாங்க. இப்ப எல்லாருக்குமே ஆபீஸ்ல இருந்து வரும்போது 9:30 ஆயிடுது. சோ வெள்ளிக்கிழமை சினிமா அப்படின்னு சொன்னா 10:30 தான் டிக்கெட்டை புக் பண்ண முடியுது, அப்பதான் நம்மளால தியேட்டருக்கும் போய் சேர முடியுது. திரும்பி ஒரு 12 வருவாங்க. பட் இது வந்து அடிக்கடி செய்யாம எப்போது ஒரு தடவை செய்வாங்க. சரி, இன்னைக்கு இவங்க இப்படித்தான் நேரம் போக்கணும்னு நினைச்சிருக்காங்க, நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் விட்டுறணும். அது இல்லாம நீ காசு செலவு பண்ற, நீ அது பண்ற, இது பண்றன்னு குத்தம் குறை கண்டுபிடிக்காம இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா இன்னுமே குடும்பம் நல்லா இருக்கும். அதே மாதிரி புது புது மாற்றங்கள் வரும்போது அக்செப்ட் பண்ணிக்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பாத்தீங்கன்னா, சமீபத்துல ஒரு மருமகள் வந்து புதுசா கல்யாணம் ஆகி ஒரு மகள் தன் வீட்டுக்கு போகும்போது அந்த கிச்சனுக்குள்ள போய் பார்க்கும்போது பலவேறு விதத்துல வந்து அந்த டப்பாக்கள் இருந்தது, பல ஷேப்ல, பலவேறு விதத்துல. அப்புறம் சில மல்டி பிராண்ட் நியூட்ரிஷன் ட்ரிங்கோட டப்பால வந்து பருப்பு, கடுகு, உளுத்தம் பருப்பு எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. மருமகள் வந்து அந்த கிச்சன் பக்கம் நீட்டா இல்ல அப்படின்னு ஒரு ஃபீலிங். சோ அவங்க அது சின்ன பொண்ணு கடைக்கு போயிட்டு வந்து ஒரே மாதிரியான டப்பாக்கள் ஒரே கலர்ல வந்து எல்லாத்தையும் தொடச்சு மாத்தி பொருள்ல டிரான்ஸ்பர் பண்ணி வைக்கும் போது அந்த கிச்சன் பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தது. ஆனா மாமியார்னால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவங்க வந்து, நான் இத்தனை வருஷமா இது இப்படித்தான் வச்சிருந்தேன், நீ எப்படி மாத்தலாம் அப்படின்னு சண்டை போட்டு நீ வீண் செலவு பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பெரிய பிரச்சனையாக்கிட்டாங்க. அப்படி இல்லாம, ஓ நீ செஞ்சது நல்லா, என்னால வெளியே போய் தேடி பிடிச்சி வாங்க முடியல, நீ பரவாயில்ல நல்லா வச்சிருக்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த குடும்பம் செதறாம காப்பாத்திருக்கலாம். சோ நியூ லைஃப் ஸ்டைல் கல்யாணம்ங்கிறது இரண்டு பேர்த்துக்குமே மாற்றத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து பாராட்டி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த குடும்பம் செழிப்பா இருக்கும், அந்த மகன் நிம்மதியா இருப்பான்.
இதுல மாட்டிட்டு முழிக்கிறது பையன் தான் இல்லைங்களா. இப்ப பாத்தீங்கன்னா மனிதனுடைய சராசரி வயது வந்து 75, அதை வந்து 3 பிரிச்சிட்டோம்னு வைங்களேன், 1/3 தான் வந்து பையன் அம்மா கிட்ட இருக்கிறான், மீதி 2/3 வரக்கூடிய பொண்ணுகிட்ட தான் அந்த பையன் இருக்க போறான். அதை வந்து எல்லா அம்மாக்களும் உணரணும். நம்ம 1/3 வந்து பையனை பார்த்துட்டோம், இனி 2/3 அதாவது 50 வருடமும் மருமகளோட தான் இருக்க போறோம். மருமகள் நல்லா இருந்தாதான் மகனும் நல்லா இருக்க முடியும், நம்மளும் நல்லா இருக்க முடியும், நம்மளோட சொந்தக்காரங்களும் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு பெருந்தன்மை வந்து மாமியாருக்கு வேணும். மருமகளுக்கு என்னன்னா ஒரு நல்ல கணவரை நமக்கு அந்த அம்மா கொடுத்துருக்குறாங்க. நமக்கு நம்ம வாழ்நாள் இருக்க வரைக்கும் நம்ம மாமியார் மாமனாருக்கு வந்து கடமைப்பட்டவங்களா இருக்கணும். எப்படி நம்ம அம்மா அப்பாவுக்கு வரக்கூடிய மருமகள் அண்ணி வந்து உறுதுணையா இருக்கணும்னு ஒரு மருமகா நினைப்பாளோ, அந்த மருமகளும் போன இடத்துல மாமியார் மாமனாரை வந்து நல்லபடியா வச்சுக்கணும் அப்படின்ட்டு மருமகளும் நினைக்கணும். இந்த பரஸ்பரம் உணர்தல் புரிதல் இருந்தா குடும்பங்கள் வந்து நிம்மதியா இருக்கும், செழிப்பா இருக்கும். கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம் டாக்டர்.
வணக்கம்.
என்ன நண்பர்களே, நிகழ்ச்சியை கேட்டீங்களா? பொசசிவ்னஸ், அதாவது ஒரு பொருளை தனக்கு மட்டுமே உடமையாக்கி கொள்றது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மனநோய். ஒரு பொருளை ரெண்டு பேர் உரிமை கொண்டாடும் போது தான் பிரச்சனையே அங்கு ஆரம்பிக்குது. பெத்து வளர்த்து ஆளாக்குன அம்மா வந்து தனக்குத்தான் மகன் சொந்தம் அப்படின்னு நினைக்கிறாங்க. வாழ்க்கப்பட்டு வந்துட்டோம், தனக்கு மட்டும்தான் புருஷன் சொந்தம் அப்படின்ட்டு மருமகன் நினைக்கிறாங்க. மாமியார் மருமகளை மகளாக பார்க்க பழகிக்கணும், மருமகள் மாமியாரை அம்மாவா நினைக்கணும். சில இடங்கள்ல பார்த்தா மாமியார் மாமனாரை அம்மா அப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிடும்போது அங்கே பிரச்சனையே வராது இல்லைங்களா? அம்மா அப்பா கிட்ட யாராவது சண்டை போடுவாங்களா? சில இடங்களில் மாமியார் குடும்பப்படுத்துகிறாங்க, சில இடங்களில் மருமக குடும்பப்படுத்துகிறாங்க. அன்றைய மருமகள் தான் இன்னைக்கு மாமியார், இன்றைய மருமகள் தான் நாளைய மாமியார். இதை ரெண்டு பேருமே நினைக்கணும். ரெண்டு கை தட்டினா தானே ஓசை, ஒரு கை மட்டும் தட்டினா நிறைய சிக்கல்கள் பேசி தீர்க்கிறதால காணாம போயிரும். மனம் விட்டு ரெண்டு பேரும் உட்காந்து பேசுங்க. மகன் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணிட்டு வர்ற அம்மா மாமியாரா மாறிடுறாங்க. புகுந்த வீடை பிறந்த வீடு மாதிரி ஏத்துக்கிறதுக்கு மருமகளுக்கு கொஞ்ச நாள் ஆகும். இதை ரெண்டு பேரும் உணரணும். இரு குடும்பங்கள் மட்டும் இல்லை, அங்க இருக்கிற எல்லா மனங்களும் ஒன்று சேர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். இந்த சில நாட்களை பொறுமையா பெரியவங்களும் சிறியவங்களும் கையாண்டா வாழ்க்கையில என்றென்றும் மகிழ்ச்சி பொங்கும். நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் உளவியலாளர் பார்வதி அவர்கள்.
உடன் உரையாடினார் என் கோமா.
மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.
இது உங்கள் வானொலி 107.4. எப்பவும் இதை கேளுங்கள்.